டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மனபாரத்தோடும் மனசோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிச்சயம் தேவன் இன்றைய செய்தி மூலம் உங்களோடு பேசுவார்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரும் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இன்று முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 14 வசனம் முதல் நாம் சிந்திக்கப் போகிறோம். இன்று குறிப்பாக லவோதிக்கேயா சபைக்கு கிறிஸ்துவின் கடிதத்தை நாம் பார்க்கப் போகிறோம். கிறிஸ்து சபைகளுக்கு எழுதிய 7 கடிதங்களில் லவோதிக்கேயா சபைக்கு எழுதிய கடிதமே கடைசி கடிதமாகும். விட்டுக் கொடுத்து சமாதானம் செய்யும் சபை என்று லவோதிக்கேயா சபையை குறித்து வில்லியம் ராம்சே என்பவர் சொல்கிறார். இந்த பட்டணம் கிறிஸ்துவுக்கு முன் 261 முதல் 246 வரை ஆட்சியிலே இருந்த 2வது அந்தியோக்கியஸ் என்ற மனிதனால் கட்டப்பட்டது. இங்கு செலுக்கியர்களின் பழக்க வழக்கங்கள் அஸ்திவாரமாக காணப்படுகிறது. சிரியாவை கைப்பற்றிய அலெக்சாண்டரின் படை தளபதிகளிலே ஒருவன்தான் இந்த செலுக்கஸ். மற்றொரு தளபதியான லிசிமாக்ஸ் என்பவன்தான் சின்ன ஆசியாவை எடுத்துக்கொண்டான். ஆனால் செலுக்கஸ் இவனுடைய ராஜ்யத்தின் சில பகுதிகளையும் இந்த பட்டணத்தையும் கைப்பற்றிக் கொண்டான். எபேசுவிற்கு கிழக்கே உள்நாட்டு பகுதியிலே லைக்கஸ் ஆற்றின் கரையிலே லவோதிக்கேயா பட்டணம் அமைந்துள்ளது. பிரிகியாவின் வாயில் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே இந்த பட்டணம் அமைந்துள்ளது. கீழ் தேசத்திலிருந்து ஒட்டகங்களிலே வருகிறவர்கள் பிரிகியாவின் வாயில் வழியாக வந்து லவோதிக்கேயா வழியாக செல்வார்கள். இந்த ராஜபாதை கிழக்கிலிருந்து எபேசு மெலேத்து வழியாக இன்று இஸ்மீர் என்றும் அந்நாட்களிலே சிமர்னா என்றும் அழைக்கப்படும் பட்டணம் வரை செல்லும். லவோதிக்கேயா அழகிய பள்ளத்தாக்கிலே அமைந்திருக்கிறது. இன்று இந்த பட்டணத்தின் இடிபாடுகள் அனைத்தும் மரங்களால் மறைந்துவிட்டது. லவோதிக்கேயா என்றால் மக்களின் நீதி என்று பொருள். அந்தியோக்கியஸின் மனைவியாகிய லவோதிக்கேயா என்பவளின் பெயரால் இந்த பட்டணம் லவோதிக்கேயா என்று அழைக்கப்பட்டது. லவோதிக்கேயா என்று பல பட்டணங்களுக்கு பெயர் இடப்பட்டிருந்தாலும் இதுவே அவைகளிலே புகழ்பெற்ற பட்டணமாகும். லவோதிக்கேயாவிலிருந்து பிரிகியன் மலைக்கு செல்லும் வழியிலுள்ள பள்ளத்தாக்கிலே பிரிகிய கடவுளான மென்கொரு என்ற தெய்வத்தின் கோவில் காணப்படுகிறது. சமுதாயம், நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் மதத்தின் மையமாக இந்த கோவில் அமைந்திருந்தது. இங்கு ஒரு பெரிய சந்தை வெளியும் காணப்படுகிறது. வியாபாரத்திற்காக பல இடங்களிலிருந்தும் வர்த்தகர்கள் இங்கு வருவது வழக்கம். இந்த லவோதிக்கேயா பட்டணம் செல்வம், வர்த்தகம் மற்றும் கிரேக்க கலாச்சாரங்களிலே சிறந்து விளங்கிய பட்டணமாக இருந்தது. இங்கே இலக்கியமும் விஞ்ஞான வளர்ச்சியும் காணப்பட்டது. இங்கு ஒரு மருத்துவ பள்ளியும் காணப்பட்டது. ரோமர்களின் உலகத்திலே பிரிகியன் பொடி என்று அறியப்படும் கண் மற்றும் காது வலியை நீக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. லவோதிக்கேயா சிறந்த தொழில் மையமாக விளங்கியதுடன் வங்கி செயல்முறைகளும் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. சிசரோ இங்குதான் தனது விசாரணை மண்டபத்தை அமைத்திருந்தான். லவோதிக்கேயாவிலே யூபித்தர் அல்லது ஜிஎஸ் என்னும் கடவுளை வணங்கினார்கள். இந்த பட்டணமும் இறுதியில் பூமி அதிர்ச்சியினாலே அழிந்துவிட்டது. அதன் இடிபாடுகளிலே 2 ரோம அரங்குகளும் 1 விளையாட்டு அரங்கமும் 3 கிறிஸ்தவ ஆலயங்களும் மாத்திரம் இன்றும் காணப்படுகிறது. லவோதிக்கேயா துணிகளின் வர்த்தக மையமாக விளங்கியது. இங்குள்ள மலைகள் வித்தியாசமான நிறங்களிலே காணப்படுகிறது. இந்த லவோதிக்கேயா அழிவுகளின் மேலே நின்று கொண்டு கொலோசே பட்டணம், ஏராம்போலி பட்டணத்தின் அமைவிடத்தை நாம் பார்த்துவிடலாம். இங்குள்ள மக்கள் அந்த மலையில் உள்ள களிமண்ணையும் மூலிகை செடியின் வேரையும் சேர்த்து கண் காது வலியை நீக்கும் மருந்து தயாரித்தார்கள். இந்த மருந்து ரோம பேரரசு முழுவதிலும் அனுப்பப்பட்டது. இன்றைய வேதியியல் ஆராய்ச்சியின் மூலமாக இந்த களிமண்ணில் எவ்வித மருத்துவ குணமும் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்களிலே இதனை மருந்து என்று கூறி பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. நாகரிகத்திலே சிறந்து விளங்குகிறோம் என்று கூறிக்கொள்கிற இந்த நாட்களிலும் எவ்வித பயனுமில்லாத சில மருந்துகளும் மருந்தகங்களிலே உண்டு. ஆனால் விளம்பரங்களை பார்த்து நாமும் அவற்றை வாங்குகிறோம். இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையாரிடம் உண்மையான கலிங்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி கூறினார். அதாவது கண்ணீர்க்கான உண்மையான மருந்தை பெற்றுக் கொள்வது நல்லது என்று கூறினார். அது அவருடைய கண்ணை திறக்கும். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. வேதாமத்தில் இந்த வசனத்தில் மாத்திரமே ஆமேன் என்பது பெயராக கூறப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவின் பெயராகும். ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 அதிகாரம் 16 வசனத்திலே சத்திய தேவன் என்பது ஆமேன் என்றும், ஏசாயா 7 அதிகாரம் 9 வசனத்திலே விசுவாசம் என்ற வார்த்தை ஆமேன் என்றும், 2 கொரிந்தியர் 20:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே ஆமேன். அவரே கடைசி வார்த்தை. அவரே அல்பாவும் உமேகாவுமாக இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றப் போவது இயேசு கிறிஸ்துவே. இதனை லவோதிக்கேயா சபையார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனெனில் இந்த சபையினர்தான் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை புறக்கணித்து விட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திய காட்சியிலே ஆமேன் என்ற ஒன்று மாத்திரமே இங்கு எடுத்து கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன? உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அனைத்தையும் வெளிப்படுத்தி அனைத்தையும் கூறக்கூடியவர் என்பதை இது தெரிவிக்கிறது. இன்று நாம் ஒருவரிடமும் உண்மையை எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகிறோம். ஒருவரையும் எந்த ஒரு அமைப்பையும் விசுவாசிக்க இயலவில்லை. இருந்த போதிலும் விசுவாச துரோக நாட்களிலும் கூட உண்மையான சாட்சியாக ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசுவே. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் என்று சொல்லப்படுவது கிறிஸ்துவே சிருஷ்டிகர் என்பதை வெளிப்படுத்துகிறது. பூமி உண்டாக்கப்பட்டதை குறித்து பலவிதமான கருத்துக்கள் கூறப்படுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியின் ஆரம்பத்தை குறித்து 2 கருத்துக்களை மாத்திரமே ஏற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, யூகத்தை ஏற்றுக்கொள்வது. உலகம் உண்டான போது ஒருவருமே இல்லாததால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. 2, வெளிப்படுத்துதல், அதாவது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கூறும் காரியங்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் உலக சிருஷ்டிப்பை பற்றி யூகமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது தேவன் உலகத்தை படைத்தார் என்று வேதவசனம் வெளிப்படுத்தும் காரியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேவனே சிருஷ்டிப்புக்கு ஆதியாக இருக்கிறவர். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். குளிரான சபை என்பது விசுவாசத்தின் முக்கியமான கோட்பாடுகள் கொள்கைகள் அனைத்தையும் விட்டுவிட்ட சபையாகும். மத சம்பிரதாயங்கள் அனைத்தையும் பின்பற்ற ஆரம்பித்துவிட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சபையாகும். இன்றும் வேதத்தை முற்றிலும் நம்பாத சபைகளிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதை காணலாம். அடுத்ததாக, அனல் என்பது எபேசுவில் உள்ள கிறிஸ்தவர்களைப் போன்று ஆவியில் ஊக்கம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் உண்மையான ஆதி அன்பிலிருந்து விலகி சென்றவர்கள். தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவோடு கொண்டுள்ள தனிப்பட்ட ஐக்கியத்திலே அவர்களை உயர்வான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் லவோதிக்கேய சபையார் அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பானவர்களாக இருந்தார்கள். அதிக வெப்பத்திற்கும் அதிக குளிருக்கும் இடைப்பட்ட நிலைதான் வெதுவெதுப்பான ஒரு நிலை. இன்றும் விசுவாசத்தினின்று விலகி செல்கின்ற ஏராளமான சபைகளை நாம் பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமலும் பாரம்பரியம் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சபைகளை நாம் பார்க்கலாம். சிலர் மிகுந்த முற்போக்கு கருத்துள்ளவர்களாயும் சிலர் பழமைவாதிகளாயும் இருக்கிறார்கள். சிலர் இரண்டிற்கும் இடைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களையே தேவன் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் சாலையின் மத்திய பகுதியிலே செல்லவே விரும்புகிறார்கள். 1 சரதை சபையை குறித்து சொல்லும் பொழுது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் இவர்களும் இருந்தார்கள். 2 தீமோத்தேயு 3:5 நாம் பார்ப்பது என்ன? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் ஆலோசனை சொல்கிறார். இன்று சீர்திருத்த சபைகளிலே பல மிகுந்த அர்த்தமுள்ள விசுவாச பிரமாணங்களையும் ஜபங்களையும் விட்டுவிட்டார்கள். பாரம்பரியமான தெய்வ பக்தி உடையவர்களாக இருந்த போதிலும் தேவனுடைய வல்லமையை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றும் செத்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பானவர்களாக இருப்பவர்கள். அடிப்படையான வழக்கங்களை விட்டு மாறாது பழைய பழக்க வழக்கங்களை பாதுகாக்கின்ற சபைகளின் நிலையும் இவ்விதமாகவே இருக்கிறது. ஆனால் பலர் இந்த நிலைமைக்கு கீழ்ப்படவில்லை. இப்படிப்பட்டவர்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:3 வசனங்களிலே இயேசு கூறும்பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கூறுகிறார். அதாவது தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளப் போகும் சபையை குறித்து இவ்விதமாய் சொல்கிறார். ஆனால் இங்கு குளிரும் இன்றி அனலும் இன்றி காணப்படுகிற சபையை வாந்தி பண்ணி போடுவதாக சொல்கிறார். அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் காணப்படுகிற நீர் வயிற்றிலே வியாதியை ஏற்படுத்தும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் பிலதெல்பியா, லவோதிக்கியா சபைகளின் காலத்தை போன்ற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாம் நமது இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டும் அருகருகில் இருக்கின்ற போதிலும் இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெரும் பிளவு காணப்படுகிறது. இந்த பிளவு ரோம கத்தோலிக்கர்களுக்கும் சீர்திருத்த சபையினருக்கும் இடையிலும் பிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கும் பிரிவுகளுக்கும் இடையிலும் காணப்படுகின்ற பிளவு அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை நம்பி கை கொண்டு அதை நேசித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கும் வேத வசனங்களை புறக்கணிக்கிற மக்களுக்கும் இடையிலே காணப்படுகிற பிரிவாகும். நாம் தேவனை சென்றடைகின்ற சபையிலே உறுப்பினராயிருக்க தேவனுக்கு கீழ்ப்படிவோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 பாருங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இந்த வசனத்திலே நான் ஐஸ்வர்யவான் என்றும் அவர்கள் சொல்லுவதாக கூறப்பட்டிருக்கிறது. லவோதிக்கியா பட்டணம் செல்வாக்கு மிகுந்த ஒரு பட்டணம்தான். குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திலே அந்த பகுதி முழுவதிலுமே லவோதிக்கியா பட்டணமும் சரதை பட்டணமுமே செல்வாக்கான பட்டணமாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பணம் இருந்தால் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் மேற்கொண்டு விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். பணத்தினால் நண்பர்களையும் சமாதானத்தையும் பெற்றுவிடலாம் என்று எண்ணி பணத்தை செலவழிப்பவர்கள் அதனால் அதிகமான பிரச்சனைகளையே உருவாக்கிக் கொள்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கும் பணம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பணத்தை குறித்து எவ்வாறு கருதுகிறீர்கள்? அது ஒன்றே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று நினைக்கிறீர்களா? சற்றே ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பணம் ஒருபொழுதும் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை. லவோதிக்கேயா சபை இதை முயற்சி செய்து பார்த்தது. நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்கிறபடியால், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியவில்லை என்று கிறிஸ்து லவோதிக்கேயா சபைக்கு கூறுகிறார். லவோதிக்கேயா சபை தனக்குள்ள உலக பிரகாரமான பொருட்களின் மிகுதியினால் பெருமை பாராட்டியது. அதேவேளையிலே சிமிர்னா சபை ஏழ்மையான சபையாக இருந்தது. சிமிர்னா சபை அடிமைகளாலும் வறுமையில் வாடி வந்த மக்களாலும் நிறைந்த ஒரு சபையாயிருந்தது. ஆதி சபைகளிலே செல்வந்தர்களும் பிரபுக்களும் அதிகமாக காணப்படவில்லை. அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல் 1 Corinthians 1:26 வசனத்தில் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். வாசிக்கிறேன், 1 Corinthians 1:26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்நாட்களில் சபைகள், சபையினரின் எண்ணிக்கை, ஆடம்பரமான கட்டிடங்கள், தாராளமாக காணிக்கை கொடுத்தல், திரளாக மக்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளுதல் ஆகியவற்றை குறித்து பெருமை பாராட்டுகிறது. குறிப்பாக சீர்திருத்த சபைகளிலே பெரும் வளர்ச்சியை நாம் காணலாம். செல்வம் பெருகியுள்ளது. எழுப்புதல் கூட்டங்களிலே லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். வானொலி ஒலிபரப்பு மற்றும் கிறிஸ்தவ புஸ்தகங்களின் எண்ணிக்கையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் அதிகமாக பெருகியுள்ளது. இன்றைய காலகட்டத்திலே ஒரு சபையில் காணப்படும் வங்கி இருப்பே அந்த சபை எப்படிப்பட்டது என்பதை அளந்து பார்க்கிற அளவுகோலாக இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் மறக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டது. லவோதிக்கேய சபையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அது நிர்பாக்கியம் உள்ளதாக காணப்பட்டது. ஏழு சபைகளிலும் லவோதிக்கேய சபையே மிகவும் இழிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தருத்திரமுடையதாக இருக்கிறது. லவோதிக்கேய சபையிலே மக்கள் வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவில்லை. சபையின் மீது அன்பும் காணப்படவில்லை. கிறிஸ்துவின் ரட்சிக்கும் அன்பை குறித்த சாட்சியும் காணப்படவில்லை. எனவே லவோதிக்கேய சபை ஒரு பார்வையற்ற சபையாக காணப்பட்டது. நீதியின் வஸ்திரம் தரிக்கப்படாத சபையாக அது காணப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, லவோதிக்கேய சபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் ரட்சிக்கும் கிருபைக்கு சாட்சியாக விளங்க சபை தவறிவிடுகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக வாழ்கிறோம் சற்றே எண்ணி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையும் இந்த லவோதிக்கேய சபையைப் போல அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பானதாக இருக்கும் என்றால், அதாவது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களையும் செய்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து கொண்டு ஒரு இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். பணம் அத்தனையையும் நமக்கு கொடுக்காது. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த ஒரு சகோதரனாவது சகோதரியாவது இந்த லவோதிக்கேய சபையைப் போல அனலுமின்றி குளிருமின்றி இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, சிருஷ்டி கர்த்தாவாகிய உமக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முதலிடமும் முக்கியமான இடமும் கொடுத்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ தங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்தரணும். யாராவது எந்த குறிப்பிட்ட பாவங்களிலாவது போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், ஆவியானவரே, நீரே அவர்களுக்கு துணை செய்து அந்த காரியத்தை குறித்தவர்கள் சிந்தனை செய்யவும் உட்கார்ந்து யோசித்து பார்க்கவும் சரியான தீர்மானங்களை எடுக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அரைகுறையான வாழ்க்கை அல்ல, இரட்டை வாழ்க்கை அல்ல, உமக்கு மட்டுமே உகந்த வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்காக வாஞ்சிக்கிறவர்களுக்காக, அதை குறித்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்று கடிதம் எழுதிய ஒவ்வொருவருக்காகவும் குறிப்பாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை அவர்களுக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களை ரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும், நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 42:11. உங்களை ரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும், நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 42:11.